ஹலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஹலலூயா, ஹலலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹலலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஒரு வருஷத்தை எங்களுக்கு தந்தீங்களேப்பா, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே, எங்களுடைய பலத்திலே அல்ல, பராக்கிரமத்தில் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆயிட்டு ஆண்டவரே. நீ தந்த இந்த மகத்துவமான வருஷத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நாம் அசட்டை பண்ணி விடாதபடி, ஓ இதில் கருத்தில் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கடந்த வருஷத்தை போல இந்த வருஷத்தில் நாம் நடந்து விடாதபடி, என் தகப்பனே, இந்த வருஷத்தை ஆண்டவரே கருத்தாய் செயல்பட கிருபை செய்வீராக. உடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நசரேனா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து இருந்தீங்கன்னா நான் பேசலாம் இல்லையா, எல்லாம் அப்படியே இருந்தீங்கன்னா நான் ஒண்ணு செய்ய முடியாது. வந்துட்டீங்களா? என்னுடைய உள்ளத்தில இருந்து சில வார்த்தைகளை நான் பேசிவிட்டு சில வார்த்தைகளை நான் வேதத்திலிருந்து பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படுவதாக. உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஒரு பனியை போல கரைந்து போவதாக. தேவன் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து அவருக்கு பதில் செய்வாராக. ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து என்னை விட என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்கள் ஏக்கங்களும் உங்கள் விருப்பங்களும் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்பட்டு அதற்கு பதில் வருவதாக. இந்த வருஷத்திலே தயவு செய்து கடந்த வருஷத்தை போல இந்த வருஷத்தை அணுகிவிடாதிருங்கள், அணுகிவிடாதிருங்கள். இதுல வந்த அங்கிள் ஒருவருக்கு சொன்னேன், அங்கிள் ஒரு வருஷம் கிடைச்சிட்டு சொல்லி நான் சொன்னேன். ஒரு வருஷம் கிடைச்சிட்டு எனக்கு, இன்னும் ஒரு வருஷம் கிடைச்சிட்டு இல்லையா? அநேகருக்கு இந்த வருஷம் கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலே வெளியில இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வருஷத்திலே மரித்தவர்கள் ஏராளம். இந்த வருஷத்திலே மரித்தவர்களை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த வருஷத்திலே மிகப்பெரிய புள்ளிகள் அல்லாவிட்டால் ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள், உலகத்திலே முக்கியமானவர்கள் எல்லாம் இந்த வருஷத்திலே மரித்து போய்விட்டார்கள். ஆனால் நானும் நீயும் வாழ்றோம். அதுவே தேவனுடைய கிருபை பாருங்க. அது என் பலத்தில கிடையாது, உன் பலத்திலையும் கிடையாது. அதை சிந்திங்கள், அதை சிந்திங்கள் இல்லையா? உலகத்திலே அநேகர், அநேக முக்கியமான பொலிட்டிக்கல்ஸ் இந்த வருஷத்திலே சேர்த்தார்கள். ஜெர்மனி பொறுத்தவரையில் அநேகர் மறித்து விட்டார்கள். ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் வைத்து இன்னும் ஒரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? வேதத்திலே நான் நேற்று இரவு வாசித்தேன் இல்லையா, கடந்த வருஷத்திலே பட்ட துன்பத்திற்கு பதிலாக இந்த வருஷத்துக்கு எங்களை நன்மையினால் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. சோ சில வார்த்தைகளை நான் சீக்கிரம் வாசிச்சு சீக்கிரம் போயிடுறேன். சில வார்த்தைகளை என்னோட உள்ளத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் உபாகமம் 28 அதிகாரம், சீக்கிரமாக வாங்கள். உபாகமம் 28 அதிகாரம் 2 வசனத்தில் இருந்து வாசிங்கள், சீக்கிரமாக சீக்கிரம் வாசிங்கள், நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க.
நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் நாடுகளின் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைவர உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்.
எனக்கு இந்த வசனம் பிடிச்சது பாருங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துருவை தேவன் 7 வழியாய் ஓட பண்ணுவாரா? அது ஆச்சரியமானது ஒன்று பாருங்க. அது இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில நடக்கட்டும். நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த வருஷத்துல தயவு செய்து நான் கேட்கிறேன், தேவனுடைய பாதத்தில் இந்த வருஷத்துல தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை கவனிங்கள். தேவனுடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கப்பா. இன்றைக்கு உலகத்திற்கு செவி கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு செவி கொடுக்கிறோம், ஜனங்களுக்கு செவி கொடுக்கிறோம், ஆனா தேவனுக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அப்படி நாம் செவி கொடுக்கிற பொழுது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஐயா. உனக்கு இருக்கிறவைகள் எல்லாம் அந்த தேவனினாலே ஆசீர்வதிக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நீ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறபடியினால். ஹல்லேலூயா! நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடியினால் உன் ஆசீர்வாதத்தை எவரும் திருட முடியாது, பிசாசு திருட முடியாது, அவைகளை வஞ்சிக்க முடியாது. உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் ஆசீர்வாதத்தை எவரும் திருட முடியாது. இந்த வருஷத்துல தேவனுக்கு சத்தத்துக்கு செவிகொடு, தேவ வார்த்தைகளுக்கு செவிகொடு. தேவன் பேசுகிற பொழுது அதை கண்டுபிடி, அவைகளுக்கு கீழ்படி. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதை என்னால் தடை செய்யவே முடியாது, உன்னால் தடை செய்யவே முடியாது, பிசாசு தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா! அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இந்த சின்ன பிள்ளைங்க ஆடின ஆட்டத்தை விட நம்ம ஆட்டம் பெருசா இருக்கணும் பாருங்க. ஆடி நாங்க எப்ப என்ன உடையுதுன்னு தெரியாம இருந்தே இல்லையா? உடைஞ்சாலும் பிரச்சனை பாருங்க. அதனால என்ன உடைக்கிறாங்களே, உடையினா துடுறா துடுறா உடைக்கிறான் இல்லையா? நாம அதை விட தொல்லோன் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா! உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓடி போய் விடுவார்கள். ஏழு வழியாய் போய் விடுவாங்கப்பா. இந்த வருஷத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது சத்துரு போடுகிற எந்த தடைகளும் நீ உடைத்து விட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, தேவனுடைய நாமத்தில் பிசாசை மிதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் தேவனுடைய நாமத்தில் பிசாசின் வலைகளை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிசாசு போடுகிறவர்களை தூக்கி அறிய கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். இந்த வருஷத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கப்பா. பிசாசு ஒரு வழியாய் வருவான், தேவன் ஏழு வழியாய் அவரை ஓட பண்ணுவார், ஏழு வழியாய் ஓட பண்ணி விடுவார். ஹல்லேலூயா! ஆகையினாலே நீ தேவனுடைய எட்டாவது வசனத்தை வாசிங்கள்.
உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை விடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்.
பாரு, நீ தேவனுடைய வார்த்தைக்கு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நீ கை வைக்கிற காரியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரப்பா. தேவன் ஆசீர்வதிப்பார். அதை எவராலும் மாற்ற முடியாது பாரு, எவராலும் மாட்டி போட முடியாது. ஹல்லேலூயா! எவராலும் மாட்டி போட முடியாது. ஒன்பதாவது வாசிங்க.
நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்.
உன்னை அவருக்கு பரிசுத்த ஜனமாக என்ன செய்வாரா?
நிலைப்படுத்துவார்,
நிலைப்படுத்தி விடுவார் பாருங்க. ஹல்லேலூயா! நாம் பரிசுத்த ஜாதி, தேவ ஜனங்கள், தேவனை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து அவைகளுக்கு நடக்கிற பொழுது தேவன் என்ன செய்வாராம்? எங்களை நிலைப்படுத்துவார், எங்களை தைரியப்படுத்துவார், எங்களை உற்சாகப்படுத்துவார், எங்களை சத்துருக்களுக்கு முன்பாக எழுந்து நிற்க பண்ணுவார். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்களப்பா. ஹல்லேலூயா! இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதியை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43 அதிகாரம். இந்த வார்த்தைகளையும் இந்த வாக்கு தங்கத்திலும் அநேகர் சொல்லி இருந்தாலும் கூட இந்த நாளில் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம், 18 வசனத்தையும் 19
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்.
இதோ
இதோ
நான் புதிய காரியத்தை செய்கிறேன்,
புதிய காரியத்தை செய்கிறேன்,
இப்பொழுதே அது தோன்றும்,
இப்பொழுதே அது தோன்றும்.
நீங்கள் அதை அறியீர்களா?
நீங்கள் அதை அறியீர்களா?
நான் வனாந்திரத்திலே வழியையும்,
நான் வனாந்திரத்திலே வழியையும்,
அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்,
அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டா. இந்த தேவனை உனக்கு தெரியுமா? இந்த தேவனை கொஞ்சம் உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? அவர் என்ன செய்வாராம்? அவர் என்ன, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். ஐயா, ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். அதை நல்லா புரிஞ்சுக்க, இந்த வருஷத்துல ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவர் பச்சையும் பசலியுமாய் பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அவர் எங்க வழியை உண்டு பண்ணுவார்? வனாந்தரத்திலே, சடதியிலே. ஆகியனால நீ முந்தினவைகளை நினைக்காத. தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிற வாட்டி தயவு செய்து கேளுங்கள், முந்தினவைகளை நினைக்காதீங்க, நினையாதீங்க, மண்டையில போட்டுட்டு இருக்காதீங்க, அதை குறித்தே சிந்தியாதீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நடந்து முடிந்தவைகளை, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ அது இப்பொழுதே தோன்றும், இதோ அது உன் வாழ்விலே தோன்றும். ஐயா, நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் வாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் என் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு வனாந்தரத்தில் ஆறு தண்ணீரை உண்டாக்கி. நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடத்தைகள், அவருடைய வழிகள், ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்தார் என்பது நமக்கு ஆச்சரியமானவைகள். ஆகையினாலே முந்தினவைகளை மறந்துவிடு, அதை சிந்தியாதேப்பா, அதை குறித்து யோசியாத, அதை குறித்து பேசாத. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் சடுதியிலே என் வாழ்விலையும் உன் வாழ்விலையும் வழியை உண்டு பண்ணுவார், வழியை உண்டு பண்ணுவார். அது என்னால செய்ய முடியாது, அது உன்னால செய்ய முடியாது. தேவனால் கூடும், என் ஆண்டவரால் கூடும். அவர் வழியை உண்டு பண்ணுவார். அது வறட்சியாக இருக்கட்டும், அது கடினமாக இருக்கட்டும், இயலாதது போல இருக்கட்டும், அது சிவந்த சமுத்திரமாக இருக்கட்டும், ஆண்டவர் உன் வாழ்விலையும் என் வாழ்விலையும் வழியை உண்டு பண்ணுவார். எரிகோக்கள் தகர்க்கப்படும். ஐயா, ஏன் தெரியுமா? அவரை நான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். கர்த்தரை நன்று அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிந்து கொண்டால் நமக்கு அது பலன். அவரை அறிந்து கொண்டால் நமக்கு தெரியும் அவர் வழியை உண்டு பண்ணுவார், அவர் என்னை வாழ வைப்பார், அவர் எனக்கு வழியை உண்டு பண்ணுவார், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் அவர் வழியை தருவார். அது வனாந்தரமாக இருக்கட்டும், அது அவாந்தர வழியாக இருக்கட்டும், ஆனால் அவரை அறிந்து கொள். இந்த வருஷத்தில் அவர் உனக்கு வழியை தருவார். அதை மறந்துடாதீங்க. தயவு செய்து கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த. அந்த தேவனை அறிந்து கொள்ளுங்கப்பா, அவர் வழியை தெண்டு பண்ணுவா. மற்ற வழியை தேடாதீங்க, வழியை தேடாதீங்க, அவர் உண்டு பண்ணுவா, அவர் உண்டு பண்ணுவா, நீங்க தேடாதீங்க. அவர் உன் வாழ்விலே இந்த வருஷத்திலே பெரிய காரியத்தை செய்வாராக. எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்களோ அப்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்களை விட நீங்க நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாரும் கர்த்தருக்குள்ள புஷ்டியாக இருங்க. ஏன்னு சொல்லிச்சுனால் அவர் வழியை உண்டு பண்ணுகிறவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டும் என்னை விட்டும் விலகவே விலகாது. அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் ஒரு நாளும் உடைக்க மாட்டார், ஒரு நாளும் உடைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துக்காய் நன்றியப்பா. நீர் எனக்கு வழியை காட்டித்தாங்க, நான் வழி தேட விரும்பல. வேதம் சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆகையினால் அந்த வழியில நான் நடக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு வழியாய் மாறுங்கப்பா. நான் வழியை தேட விரும்பல, நீர் வழியாக மாறுங்க. என் வாழ்விலே, என் வனாந்திர வாழ்விலே, என் சோதனையிலே, என் துன்பத்திலே, என் துயரத்திலே நீர் வழியாக மாறிவிடுங்கப்பா. எல்லாம் நன்மையாய் மாறிவிடும், எல்லாம் நன்மையாய் மாறிவிடும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். நசரேயனா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்தும் யோசிப்பர் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ்,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, ஆமென். அது தவறல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் ஜெபிக்க 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 ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. அன்னாளின் ஜெபம் ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி இருக்கிறது. எஸ்தரின் ஜெபம் ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கிறது. தானியலின் ஜெபம் சிங்கத்தின் வாயை அடைத்திருக்கிறது. அப்படியாக நம்முடைய ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஜெபமாயிருக்கிறது, ஆமென். இந்த ஆண்டிலே நாம் எப்படியாக ஜெபித்து காரியங்களை நடப்பித்தோமோ அதுபோல இந்த ஆண்டில, போன ஆண்டில விட இந்த ஆண்டில அதிகமாக நாம் தேவனுக்குள் ஜெபித்து நாம் கடந்து செல்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஆசீர்வாதம் சும்மா வராது, ஆமென். ஆசீர்வாதம் ஒருபோதும் சும்மா வராது. நாம் வல்லமையாக கிறிஸ்துவை போல் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஜெபித்தவர்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், நாம் அவர்களை பார்த்து நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும், ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபத்தோடு கூட நாம் இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரே சாத்தானுடைய தந்திரங்களை ஆண்டவரே தகப்பனே எப்படியாக ஆண்டவரே ஜெயம் கொண்டீர் ஆண்டவரே. ஜெபித்து ஜெபித்து எப்படியாக ஆண்டவரே நீர் வாழ்ந்தீர் ஆண்டவரே தகப்பனே. அதுபோல ஆண்டவரே தகப்பனே போன ஆண்ட விடை ஆண்டவரே இந்த ஆண்டில் ஆண்டவரே ஒரு ஜெப வாழ்வு ஆண்டவரே எங்களுக்குள்ளே வளர்ந்து வர பெருக கர்த்தர் கிருபை செய்யப்படும் என்று மண்டாடுகிறேன் ஆண்டவரே, மண்டாடுகிறேன். அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்ல மார்க்கெழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35வது வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35வது வசனம்.
அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்.
அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலமே எழுந்து புறப்பட்டு ஜெபம் பண்ணினார். வாசிங்க திருப்பி இருக்கா.
அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு,
இருட்டோடு எழுந்து புறப்பட்டு
வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய்,
வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய்
அங்கே ஜெபம் பண்ணினார்,
அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலமே எழுந்து இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஜெபம் பண்ணினார். பாருங்க, ஜெபம் பண்ணினார். நாம் ஏன் நாம் ஜெபம் பண்ணுகிறோம்? அதிகாலையிலே நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுகந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே என்னை பாதுகாரும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை பாதுகாரும் ஆண்டவரே, அதிகாரிகள் வேலைத்தனங்களிலே அதிகாரிகள் கண்ணில் ஆண்டவரே ஒரு தயவு கிடைக்க ஆண்டவரே தகப்பனை கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே போகிற ஆண்டவரே வழிகளில் எல்லாம் ஆண்டவரே இந்த வாகன விபத்துகளிலே அறிந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, மாக்கெழுதின சுவிசேஷம் 1:35, அதுக்கு பின்மாக எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், ஆமென். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சென்ற ஆண்டவரை இந்த ஆண்டில் நாம் இன்னும் பலகி பெறுகிறவர்களாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக. கிறிஸ்தவம் என்பது சும்மா விளையாட்டு அல்ல, ஒரு ஜெபத்தில் தான் இருக்கிறது. ஒரு தேசத்தை அழிக்கலாம் ஜெபம், ஒரு தேசத்தை உருவாக்கலாம், ஒரு குடும்பத்தை கட்டுறது ஜெபம், ஒரு குடும்பத்தை கட்டுறது ஜெபம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை, சுருக்கமாக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். பாசிங்க, பாருங்க, அதிகாலையிலே ஜபித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:23 என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல்
ஏறி
சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார்.
சாயங்காலம் ஆனபோது தனிமையாயிருந்தார். பாருங்க, அதிகாலையிலே ஜபித்து திரும்ப என்ன செய்கிறார், சாயங்காலத்திலே ஜபிக்கிறார். பாருங்க, அப்ப நம்மை வழி நடத்தின, இந்த நாள் முழுவதும் நம்மளை வழி நடத்தின தகப்பனுக்கு நன்றி சொல்ல நாம் சாயங்காலம் பின்னேரத்திலே நாம் ஜபிக்க வேண்டும். ஆமென். நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, மத்தியானத்தில் எத்தனை பேர் மறித்து போயிட்டார்கள் ஐயா, மாலை வேளையிலே எத்தனை பேர் ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னால எத்தனை ஆக்சிடென்ட் நடந்து ஆண்டவரே மறித்து போயிட்டார் ஐயா. சாயங்காலத்திலே நாம் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, நன்றி சொல்லி நாம் ஜபிக்கிறவர்களாய் இருக்கோம், அது மகாபெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அந்த ஜீவனுக்குள்ளே நம்மளை கொண்டு போவோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையிலே ஜபித்தார், பாருங்க மாலையிலே ஜபித்தார். அப்படியாக இந்த ஆண்டிலே நமக்குள்ளே ஒரு மகா பெரிய ஒரு ஜப ஆவி எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று நாம் ஜபிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை போல் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் ஒரு கிறிஸ்தவனாகி எங்களுக்கு தேவை அதிகாலை ஜபம். நான் இன்றைக்கு இதில் நிற்கிறது 3 ஜபம். கத்தர் சொன்னார் போ. பாருங்க, ஜபம்தான் ஒரு மனுஷனை உடைத்து உருமாற்றுகிறது, நல்ல வழிகளுக்கு கொண்டு வருகிறது ஜபம்தான். நாம் பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். ஆமென். நாம் பிள்ளைகளுக்காக நாம் ஜபிக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பவுலும் சீலாவும் சிறையில இருந்த போது அவர்கள் பாடி துதித்து ஜபித்தார்கள், சபையோர்கள் ஜபித்தார்கள். அந்த ஜபத்தில வல்லமை இருந்தது, அந்த ஜபம் சிறை கதவுகளை அசைத்தது, உடைத்தது. அப்படியான ஜபம் எங்களுக்குள்ளே வேண்டும். ஜபம் இல்லாத வாழ்க்கையில தான் பிரச்சனைகள் வருகிறது. நாம ஜோபுவை பார்ப்போம் என்று சொன்னால், எப்படியாக ஜபித்தார், மனைவியால் தள்ளப்பட்டார், உடம்பு முழுவதும் அழுகி போயிருந்தது. ஜோபுவின் புத்தகம் 5:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் கெட்டுப்போக கூடாதே, தன்னுடைய பிள்ளைகள் தேவனை தூசிக்க கூடாதே என்று எவ்வளவு பயத்தோடு பலிகளை செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனைவியால் அவன் தூக்கி எறியப்பட்டான். பாருங்க, தன்னுடைய 7 3 குமாரத்திகளையும் இழந்தார். அவரிடத்தில் இல்லாத ஆஸ்தியா எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் அழிந்து போனது. ஆனாலும் பாருங்க, எவ்வளவு உறுதியாக இருந்தார். ஜோபுவை போல நாம் ஜபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, ஜோபு 1:5 வாசிக்க நாம் கேட்போம். ஜோபுவின் புஸ்தகம்
அவருடைய நாள் முறை
முடிகிற போது
ஜோபு ஒருவழி என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி
பரிசுத்தப்படுத்தி
அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய
இலக்கத்தின்படியேயும்
சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான்.
சர்வாங்க தகனப்பலி என்றால் ஜபம். பாருங்க, ஜபம், பலிகளை செலுத்தி ஜபம் பண்ணினான். தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி, பிள்ளைகள் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் வேண்டும், ஜபம் வேண்டும். ஜபம் முக்கியமாயிருக்கிறது. ஜபம் தேசங்களை அசைக்கும். ஜபம் ரட்சிப்பை கொண்டுவரும். ஜபம் குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென். குழப்பங்களை அகற்றும் ஜபம். ஜோபுவினுடைய வாழ்க்கையிலே எப்படியாக ஜபம் இருந்ததோ அப்படியாக நாமும் ஜபித்து கடந்து செல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜோபு 42:10 பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு பாடுகள் வழியாய் வந்தவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஆமென். பாருங்க, இரட்டிப்பான நன்மைகள். அப்படியாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கவனமாக கருத்தாக வருகின்ற சந்ததிக்காக ஏழு தலைமுறைகளுக்காக ஆண்டவரே நீர் வர பிந்தினர் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் சுதந்திரமாக பாவம் செய்யாதபடி, அநியாயம் செய்யாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி இந்த அசுத்த உலகத்துக்கு ஆண்டவரே தப்பு விட்டு காத்துக்கொள்ளும் என்று பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கவன். ஆமே, பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கவன். தாய் தகப்பனாகிய நாங்கள் தான் ஒழுங்காக நிற்க வேண்டும். ஜோபு பயப்பட்டது போல், தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருந்து பயப்பட்டது போல், இந்த ஆண்டில தாய் தகப்பனாகிய நாங்கள் பயப்பட வேண்டும். ஆமென், பயப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபத்தில் அவ்வளவுக்கு வல்லமை இருக்கு. கிறிஸ்து எப்படியாக ஜெபித்தாரோ அப்படியாக நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பேதுருவை பார்ப்போம் என்று சொன்னால், ஏன் அவன் சோதிக்கப்பட்டான் பாருங்க. கிறிஸ்துவோடு இருந்தவன் சுழகில போட்டு புடைக்கிறது போல அவனை புடைத்தான், மறுதளித்தான். அவனுக்குள்ள ஜெபம் இல்லை. பாருங்க, கிறிஸ்து பாடுபட போகிற என்று தெரிந்தும் நல்ல நித்திரையா கிடந்தார்கள். பல பேர் இன்றைக்கு கவனம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை தூங்கியே கெடுத்துகிறார்கள். பாருங்க, தூங்கியே கெடுத்துகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 40 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் பாருங்க. கிறிஸ்து பாடுபடும் போது அவர் ஜபித்துக் கொண்டிருந்தார். ஆனா இங்க சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணில மயக்கமும் ஏற்பட்டது என்று பாக்குற வாசிங்க.
பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திர பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதா, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார்.
மாமிசமோ பலவீனம் இது, ஆவி உற்சாகமா தான் இருக்கிறது, ஆனா மாமிசம் போர்வைக்குள்ள போகுது. ஒரு மணித்தியாலும் ஜெபிப்போமா? அஞ்சு நிமிஷம் ஜெபிப்போமா? எழுந்தினோடு காலையில் எழுந்தவுடனே என்ன செய்கிறோம்? ஏன் நமக்கு சோதனை வருகிறது? வாழ்க்கையிலே ஜபம் இல்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டில வல்லமையாக ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, நான் கணக்க நேரம் எடுக்கவில்லை. அப்ப ஜபத்தில ஒரு வல்லமை இருக்கு. அண்ணாளுடைய ஜபத்தில பாருங்க, ஒரு ஊழியக்காரன் உருவாகினான். எஸ்தருடைய ஜபத்தில சிதறி கிடந்த யூதர்கள் சேர்ந்தார்கள். தானியலுடைய ஜபத்தில இன்னும் பல பேரை நான் காட்டுவேன். சிங்கத்தின் வாய்களை, கெச்சிக்கிற சிங்கத்தின் வாய்களை ஜபத்தினால் அடைத்தார்கள். ஆமென். அப்படியாக நாமும் இந்த ஆண்டில ஜபித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் ஜபித்து பாருங்கள். முழங்கால் படியிட்டு முழங்கால்களை முடக்கி ஜபித்து பாருங்கள். நடக்காதவைகள் நடக்கும். கண்ணீரோடு ஜபியுங்கள், அதை விசுவாசத்தோடு ஜபியுங்கள். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்களார். ஆமே, கண்களை மூடி நாம் சிறு நேரம் உங்களுக்காக தேவனிடத்திலே நான் மண்டாடுகிறேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே ஆண்டவரே, இது உம்முடைய ஜனமாண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, இது உம்முடைய ஜனமாண்டவரே. தகப்பனே, வழுகி விலகி போகாதபடி ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆண்டில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தோடு ஆண்டவரே, தகப்பனே, இடம் கொள்ளாதபடி ஆண்டவரே. ஜோபுவை எப்படியாக இரட்டிப்பாக ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையிலான ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மண்டாடுகிறேன் ஐயா. அப்படியா நீர் செய்ய போறதுக்காக நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே.
ஹல்லேலூயா.
ஜபத்திலே நாம் தெரிந்திருப்போம் இல்லையா? சபைக்காய் ஜபம் பண்ணுங்க, குடும்பங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, தனிப்பட்ட ஊழியங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்திலே பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வாராக. ஹாலலூயா. எனக்கு மிகவும் சந்தோஷம், இவ்வளவு பேர் நீங்க தேவ சமூகத்தில் இந்த இரவில் இருந்து தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும் இருக்கீங்க பாருங்க, அது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஹாலலூயா. அடுத்ததாக நாம் பிரதர் சுகந்தம் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை தேவனுடைய நாமத்திலே நம்மத்திலே சொல்லுவாங்க, அதுக்கு பிற்பாடு நாம் கடந்து செல்லாம். ஹாலலூயா பிரதர், வாங்க. ஹாலலூயா, ஹாலலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஹாலலூயா, தேங்க்யூ ஜீஸஸ். ஹாலலூயா,
ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற எங்களுக்கு புதிதான ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது, மிகவும் அவசியம். தயவு செய்து என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 61வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுத்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விஷயம் இந்த வசனங்களுக்காக ஜெபம் செய்து ஆண்டவரிடத்திலே இதை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு இறங்கி இந்த புதிய சிருஷ்டியான இந்த புதிய வருஷத்துக்குள்ளே எங்களை கடந்து வர செய்து நன்மையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கர்த்தாவே எங்களை மகிழ பண்ணுகிறதுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய ஆலோசனையாக உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளினாலே பயன்பெற கர்த்தாவே நீங்க தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை குறித்து, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையை கேட்டுத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிட்டு என்று சொல்லி அவரை பூமியிலே அனுப்பின அந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து ஆண்டவர் இங்கே முன்கூட்டியே தேவ ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற மாதிரி தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவர். ரெண்டு காரியங்களை குறித்து தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே நாங்கள் மறந்து விடுகிற காரியங்களை நினைப்பூட்டும் அடிக்க கர்த்தர் எனக்கு சொன்னார். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும். இந்த வருஷம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஒவ்வொரு வருஷங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கிறார்கள், ஒவ்வொரு வருஷங்களை ஒவ்வொரு பெயர்களினூடாக அழைக்கிறார்கள் இல்லையா? என்றைக்கு கண் காண முடியாத ஒரு தெய்வம் மாம்சத்திலே பூமியிலே எங்களுக்காக வந்து உதித்தாரோ அன்றைக்கே இந்த அனுக்கிரகத்தினுடைய வருஷம் உண்டாகியிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது. நீங்களும் நானும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல, நீங்களும் நானும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அநேக நேரங்களிலே மறந்து போயிருக்கிறோம். கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு அனுக்கிரக வருஷத்தை இந்த பூமியிலே அனுப்பினார். என்றைக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்து இந்த பூமியிலே பிறந்தாரோ அன்றைக்கே அது தொடங்கிவிட்டது. இப்பொழுது நீங்களும் நானும் அந்த அனுக்கிரக வருஷத்திலே, அந்த இரக்கமுள்ள வருஷங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கிருபையின் வருஷங்களிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையின் வருஷங்கள் என்ன? அது சாதாரணதில்லை. இதுல சொல்லப்பட்டது போல சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இந்த ஆண்டுகளில் இந்த ஆண்டின் பலனை பெற்றுக்கொண்டு என கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்தார் அப்படி ஆசீர்வதித்தார் என்று நான் சொல்லுகிறது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களுக்கும் அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். ஹலலூயா. இந்த 16வது ஆண்டிலே வாக்கு தத்தம் வெளிச்சத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லி, ஒளியின் ஆண்டு. இந்த ஒளியின் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் முழுக்கதும் ஒளியின் ஆண்டுதான். ஏன்னு சொல்லிச்சுன்னா அநேக வழிபாடுகளை, வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் கற்றுக்கொண்டது இந்த கடந்த வருஷத்துலதான். நீங்க உங்களுக்கு எப்படி இந்த இருந்தோ எனக்கு தெரியாது, ஆனா அந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின போது நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். என்னென்னா மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறது தேவனுக்கே மகிமையான ஒரு காரியம் இல்லையா? அவருக்கு பிரியமா இருந்தது அதை எங்களுக்கு சொல்லித்தாரதுக்கு. அதனால அநேக ரகசியங்களை, அநேக அறியாத வேத வசனங்களுடைய புதிர்களை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களை நாங்கள் நன்றாக விளங்கிக்கொள்ளோம். ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தது, போன கிழமை பாடினோம், ஆண்டவர் மாம்சத்திலே வந்து எங்களுக்காக பிறந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்றைக்கு வந்ததுனால மாத்திரமில்ல, அந்த அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எங்கள் மத்தியில். அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் வந்தார். அவர் ஏதோ வந்து 30 வருஷம் வாழ்ந்த நாட்கள் தான் அன்பு இருந்தது இல்ல. அவர் அந்த அன்பை, அந்த வேத வசனத்தை இன்னொரு இடத்துல வாசிங்கன்னு சொன்னா, அந்த வேத வசனம் யோவான் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்படுகிறது தேவன் அவரை தந்ததுனாலே அன்பு சொல்லுங்க உண்டாயிருக்கிறது. விளங்குதுங்களா? அப்ப அது வரைக்கும் பூமியில என்ன இருக்கல? அன்பு இருக்கல. அன்பு முதல்ல ஸ்டார்ட் ஆனது எப்ப தெரியுமா? தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பின போதுதான். அது வரைக்கும் இருந்தது என்ன? சிநேகம். சிநேகம் வேறு, அன்பு வேறு. இன்னைக்கு நான் உங்களை சிநேகிக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லையா? உங்களுக்கு நான் உங்களை நான் சிநேகித்துக் கொண்டிருக்கலாம், ஆனா ஒரு கட்டத்தில் நான் உங்களை பகைத்து விடுவேன் ஏதோ ஒரு காரியத்தில். நீங்க எனக்கு, நான் விரும்புகிறபடி நீங்க எனக்கு செய்யாவிட்டாலோ, அல்லது நீங்க விரும்புகிறபடி நான் உங்களுக்கு செய்யாவிட்டாலோ, அந்த பகை இப்படி என்றதுக்குள்ள வந்துடும். அன்புன்றது என்ன தெரியுமா? பிரயோஜனமானதை செய்கிறது. விளங்குதுங்களா? விருப்பங்களை நிறைவேற்றுகிறதுக்கு பேர் அன்பு கிடையாது. தயவு செய்து அது உலக அன்பு சரியா? தயவு செய்து கிறிஸ்தவர்கள் நீங்கள் அப்படி ஒரு ஆள் ஒரு ஆள் அன்பு கூறாதீங்க. கிறிஸ்துக்களை நீங்க அன்பு கூர்ந்தால் பிரயோஜனமானவைகளை செய்யுங்க. சகோதரனுக்கோ சகோதரிக்கோ பிரயோஜனமானவைகளை செய்யுங்க. ஆண்டவர் அப்படித்தான் வந்தா, ஆண்டவர் வர்றதா இருந்தா செல்வங்களை குவித்திருக்கலாமே. உங்களுக்கு செல்வம் தான் வேணும்னு சொல்லி சொன்னா ஆத்மா ஈடற வேணும் என்றுதான் மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரயோஜனம். அதனாலதான் அவர் வந்து உதித்தார். அதனாலதான் சொல்லுகிறது இந்த வேத வசனத்தை தயவு செய்து நாங்கள் ஒரு சாதாரண வசனமாக அப்படியே பக்கத்துல போட்டுக்கொண்டு போக கூடாது. அதாவது அனுக்கிரகம் என்றா என்ன தெரியுமா? இந்த பூமியில கிடைக்காத ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறது. ஒருவருக்கும் கிடைக்காத ஒன்று, தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற ஒன்று, அதுதான் தெய்வீக அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகத்தின் வருஷத்தை கூறத்தான் இயேசு வந்தார். தொடங்கி விட்டது, இந்த நாள்லேருந்து துவங்கி விட்டது. அதுக்கு இன்னொரு பதில் சொல்லுவாங்க, யூபிலி யார யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நீங்கள் லேவியர் ஆகமத்திலே வாசிப்பீர்கள். யூபிலி வருஷம் என்று சொல்லி சொன்னால் 7 வருஷங்களை கொண்டு 49 வருஷங்கள், அந்த 49 வருஷங்களுக்கு பிறகு வருகிற 50வது வருஷத்துக்கு என்ன பேர்? யூபிலி வருஷம். அந்த வருஷத்துல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இடத்துல மன்னிக்கிற வருஷம். அந்த 50வது வருஷத்துக்கு என்ன பேர்? மன்னிக்கிற வருஷம். கடன் கொடுத்தவன்கிட்ட கடனை மன்னித்து விடுகிறது இல்லையா? இன்றைக்கு இங்க ஜெயமல்ல கூட இருக்குது, 20 வருஷத்துக்கு மேல போனா கையை தூக்கிடலாம். கையை தூக்கினா உங்களுக்கு இங்க வச்சுக்கிற கடன் அவ்வளவும் உங்களுக்கு கட்ட தேவையில்லை. எங்க இருந்து வந்து நினைக்கிறீங்க? இந்த தேவனுடைய சத்தியத்திலிருந்து தான் வந்தது இல்லையா? கொலை செய்தா கூட 20 வருஷத்துக்கு பிறகு அதுக்கான வழக்கு தொடுக்க முடியாது. அதுக்காக யாரும் போய் கொலை செய்திடாதீங்க சரியா? 20 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு பேர் ஃபெயருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை முடிஞ்சது. அதுக்கு பிறகு நீங்க கேஸ் போட முடியாது, போட்டாலும் கோர்ட்ஸுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆக மன்னிப்பு தேவனால உண்டாயிருக்கிறது. ஹலலூயா. அன்பு தேவனால உண்டாயிருக்கிறது. ஹலலூயா. ஏனென்றால் அது பிரயோஜனமானதை செய்கிறது. மன்னிக்க முடியாதுங்க. வீரத்தினுடைய உச்சக்கட்டம் தான் மன்னிப்புன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். வீரத்தினுடைய உச்சக்கட்டம், அடிதடி இல்ல, வீரத்தினுடைய உச்சக்கட்டம். அதுக்கு அதுக்கு மேல வார்த்தை தெரியல அவங்களுக்கு. அதான் சொன்னாங்க, அதான் மன்னிப்பப்பா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் என்னுடைய கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவாக எழுந்தார். ஏன் தெரியுமா? சிலுவையிலேயே மன்னிக்கிறவர் அவர். சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தும் அடிக்கிறவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிற என்னுடைய தகப்பனை பற்றி தான் நான் கூட சொல்றேன். சரியா? அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் போன வருஷம் எல்லாரும் வந்தோம். இந்த உலகம் முழுக்க இந்த புது வருஷத்தை கொண்டாடுது. ரட்சிக்கப்பட்டவங்களும் கொண்டாடுறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் கொண்டாடுறாங்க, எல்லா மதத்தவர்களும் கொண்டாடுறாங்க புது வருஷத்து. எதுக்காக இந்த புது வருஷம் என்ன விசேஷம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசேஷம். ஆனா புது வருஷத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்களே இல்லையா? இப்ப கொஞ்சம் பேர் திடீர்னு காணாம போயிட்டு திருப்பி வந்துக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் நேரம் வெளியில கொண்டாடிட்டு தான் வந்தாங்க. எதுக்காக? யோசிங்க, ஒரு எதிர்பார்ப்பு. போன வருஷத்தை விட இந்த வருகிற வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் இல்லையா நன்மையையும் கொண்டு வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நாளைக்கு என்ன நடக்க போகணும் எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அதை விட ஒரு எதிர்பார்ப்பு. போன வருஷத்துல நான் பட்ட கஷ்டங்கள் இனி நான் படக்கூடாது, போன வருஷத்துல நான் கண்ட துக்கங்கள் எனக்கு நடக்கக்கூடாது இல்லையா? எனக்கு ஒரு மேலான வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே. அது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவருடைய வாக்கு எங்களுக்கு வேணும், ஆண்டவருடைய சமூகம் எங்களுக்கு வேணும். இந்த வருஷத்துக்குலேருந்து கடந்து வந்துட்டாலே நாங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? அந்த புது வருஷத்துல இதுல நிக்கிறது பரலோகத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. இவ்வளவு நேரம் ஆராதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இல்லையா அவரை துதிக்கும் போது இல்லையா அந்த நாடி நரம்புகள் எல்லாம் சூடேறி எல்லாம் ஐச்சுங்கள்லாம் நீங்க போட தேவையில்லை இல்லையா? கொஞ்சம் அசைஞ்சு ஆண்டவரை துதிச்சு இல்லையா கொஞ்சம் கைய ஒழுங்கா சத்தம் வர்ற மாதிரி ரெண்டு கைதட்டல் போட்டு இல்லையா ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஏன்டா இனி சொல்லப்படுது, நீங்கள் மகிமைக்கென்று நாட்டின செடிகள் என்று சொல்ல இல்ல, மகிமைக்கென்று நாட்டின கொடிகள் என்று சொல்ல இல்ல, மகிமைக்கென்று நாட்டின விருட்சங்கள். எங்க உங்களோட ஸ்மார்ட்னஸ் என்று கேக்குறேன்னா, மகிம் விருட்சம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி எல்லாத்துக்கும் மேலாளும் நீக்கும். விருட்சங்களுக்கு கீழே தான் ஆக்கள் போய் அடைக்கலம் போவார்கள் ஒழிய விருட்சங்கள் எதுக்கும் கீழே போகாது. அது வளர்ந்து கொண்டே போகும், தன்னுடைய பாதையை அது தேடிக்கொண்டே போகும். வேர்கள் எல்லாம் அப்படியே ஓடி தண்ணியை தேடிப்போம், அது ரோட்டுகளை எல்லாம் உடைச்சு கொண்டு போகும். விருட்சங்கள், நீங்கள் தேவனுடைய நீர்க்கால்களை நோக்கி ஓடுகிற வேர்களை உடையவர்கள். அது எங்க நீங்க அவர் சொன்னார், வறண்ட வனாந்திரத்தில் இருந்தாலும் பாதையை தேடி ஓடுகிறது. வேர்களுக்கு இருக்கிற சக்தி எதுக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கல்லுகளை எல்லாம் உடைச்சு கொண்டு போகிறதான் வேர்கள். ஏன் தெரியுமா? அது தண்ணீரை தேடி ஓடுகிறது. தேவனுடைய நீர்க்கால்களை தேடி கிறிஸ்தவன் ஓடித்தான் ஆக வேணும். அது பாலைவனமா இருந்தாலும் சரி, அது எந்த பெரிய காடாக இருந்தாலும் சரி, காற்றை கண்டா என்ன, மேகத்தை கண்டா என்ன இல்லையா? அந்த மூன்று ராஜாக்களும் தேடி திரிஞ்சாங்க, மூணு நாலு நாளா சுத்தி திரியினான், கடைசி அவங்களோட ஊர்ல இருந்தா தண்ணியே வந்தது. பாருங்க, அதே மாதிரி இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்துல 65வது அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், 2-4 வாசிங்க தயவு செய்து. 2 வசனத்தையும் 4 வசனத்தையும் வாசிங்க.
ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்.
2-4
உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மை ஆல்திருப்தியாவும்.
ஹல்லேலூயா. தயவு செய்து இதை இருதயத்தில் பதிச்சு கொள்ளுங்க. இது என்னுடைய விண்ணப்பமா இருக்குது உங்களிடத்துல. நான் கேட்கிற என்னுடைய ஒரு வேண்டுதலா இருக்குது. சகோதரனாய் சகோதரியாய் இந்த புது வருஷத்தினுடைய முதலாவது நாளிலே ஒரு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோமா? தயவு செய்து தேவனோடு கூட நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்வோம். வேண்டால் அவர் உடன்படிக்கையின் தேவன் இல்லையா? உடன்படிக்கையை காக்கிறவர். அதுக்கு நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தால் கூட எங்களை தகுதிப்படுத்தி அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். அந்த அன்றைக்கு வார்த்தையினால் சொன்னதை இன்றைய அவர் கரங்களினாலே நடத்தி கொண்டிருக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நாங்கள் அதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்த போது கூட அவர் என்னையும் உங்களையும் அழைத்து அந்த காரியங்களில் எங்களை முடிச்சுட்டுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த வேதம் சொல்கிறது, ஜபத்தை கேட்க எதுக்காக நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க? இந்த ஆண்டவர் ஜபத்தை கேட்காத ஆண்டவராகிய கல்லும் மண்ணுமா இருந்தா யாராவது ஒரு ஆள் இருப்பீங்களா இதுல? அதனாலதான் அவருக்கு பேர் ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஏனென்று சொன்னால் நீ தெரிந்து கொண்டு சரியா தெரிந்து கொண்டு உம்முடைய வாசஸ்தலத்திலே உம்முடைய பிரகாரங்களிலே சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனம் சொல்லுது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வேணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்றா அது இங்கதான் தேவனுடைய ஆலயத்தில் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்க அதை தேவ சமூகத்தில் வந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் சொல்றேன். அவர் தெரிந்து கொண்டுதான் எங்களை சேர்த்துக் கொள்கிறார். ஏதோ எங்களுக்கு நேரம் இருக்கிறதுனால, வசதி இருக்கிறதுனால சேர்ச்சில் வந்து குந்திக் கொண்டிருக்கிறோம்னு நினைக்காதீங்க. அவர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? எதுக்காக சேர்த்துக் கொள்கிறார் என்று வேதம் சொல்லுது, உங்களை அவர்களுடைய நன்மையினாலே திருப்தி ஆக்கும்படிக்கு. ஒரு தயவு செய்து ஒரு வசனத்தை வாசிங்க, அதே ஏசாயால 56:6-7 வாசிங்க. இருக்கா ஏசாயா 56:6-7 வாசிங்க.
கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல இனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்.
ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, ஆசரிப்பு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு அநேகர் சென்ற வருஷத்துல அதை விட்டுட்டீங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் சில இடங்களில் சொல்ற சாட்சி, இந்த வருஷம் உங்களிடத்துல சொல்றேன், 52 ஞாயிறு ஆராதனைகளை செய்ய அதில் பங்கெடுத்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹலலோயா. இதை நான் சாட்சியாவே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு சொல்லிச்சுனால், இது எல்லாருக்கும் கிடைக்கிற சிலாக்கியம் கிடையாது. இது பிச்சை, இது ஒரு பிச்சை, எனக்கு போடுற ஒரு பிச்சை. என்ன கன வருஷங்கள் நான் இது இல்லாமலே இருந்திருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் 52 அல்ல அதுக்கு மேலையும் ஆராதனைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்த அவர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். நோய்கள் வந்தது, தடைகள் வந்தது, எவ்வளவோ மனச்சோர்வுகள் வந்தது, ஆனாலும் அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகவில்லை. அது மாறாததாய் எங்களை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தினது. ஹலலூயா. நல்லா பாருங்க, எவ்வளவு பேர், எவ்வளவு புதுக்காரர்கள் எல்லாம் வழியில நிக்குதுங்க ஐயா. எவ்வளவு பேர் விழுந்து போகிறார்கள் இல்லையா. நாங்க வச்சுக்கிறது எல்லாம் பெரிய லக்ஸரி கார்கள் கிடையாதுங்க. இருந்தாலும் அந்த சமூகம் வரைக்கும் போயிட்டு வரக்கு அவர்களை பலப்படுத்துகிறார் இல்லையா. கத்திற்கு சோத்திரம். ஏன்னு சொன்னால், அந்த நினைவுகள் அப்படி இருக்கிறபடினாலே தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோன்னு சொல்லி தேவன் மனுபுத்திரை நோக்கி பார்க்கிறார். பார்க்கும் போது நான் அதில் தென்பட வேண்டும். நீங்க அப்படிதான் யோசிக்கணும். நீங்க இந்த வருஷத்துல ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை சுத்தி எந்த பிரச்சனை வேணுமென்றாலும் வரட்டும், எனக்கு எதிராக யார் வேணுமென்றாலும் எழும்பட்டும், உம்முடைய சமூகம் எனக்கு முக்கியம். ஹலலூயா. சொல்லுங்க. ஏன்னு அவர் சொல்றார், உங்களை தன்னுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர் மகிழ பண்ணுவேன் சொல்லுகிறார். நீங்க ஏன் அதை விளக்கணும்? ஏன்னா உலகம் சந்தோஷத்தை தேடி எத்தனையோ வழிகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடங்களில் போய் சந்தோஷமா இருக்க முடியுமான்னு பாக்குறாங்க. குடிச்சா கொஞ்சம் சந்தோஷம் வருமென்று கிளைப்புக்கு போறாங்க. வெளியில வரைக்கும் மண்டை உடைஞ்சு ரத்தத்தோட வராங்க சரியா. வேற ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் அதே பிரச்சனை தான். இன்னொரு இடத்துல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறாங்க. ஒருத்தன் உடனே எல்காவையை கொண்டு உள்ளுக்கு விட்டுறான், அதுலயே கொஞ்சம் பேச எடுத்து போறான். இதெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிற எச்சரிப்புகள், செய்திகள் இல்ல. இதெல்லாம் வெறும் செய்திகள் இல்ல, எச்சரிப்புகள். அன்றைக்கு அவனுக்கு நடந்தது எனக்கு நடக்க இல்லை. அதை விளங்கிக் கொள்வோம். நான் எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு இல்லையா, எவ்வளவு நேரம் கிடைச்சாலும். பாருங்க, 365 நாள் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை ஐயா. அப்படித்தான் அவரை இந்த வரைக்கும் கொண்டு விட்டுக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இந்த நான் நிக்கும் வரைக்கும் அவர் என்னோட இருக்க தூங்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை இல்லையா. நான் எழும்பி எழும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கல. அவர் என்னோட இருக்கிறாரா நிச்சயம், அவர் முழிப்பாகவே இருக்கிறார். என் நினைவாக தாவீது சொல்றார், நீர் என் நினைவாகவே இருக்கிறீர் ஐயா, உங்களை நினைவாகவே இருக்கிறார். உங்களோட வீட்டில் யாராவது உங்கள் நினைவாகவே இருக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்கள் ஆத்துமாவின் மீட்பர் இல்லையா, அவர் உங்கள் ஆத்துமாவின் மீட்பர். என் ஜனங்களை என்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து எப்படியாம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்களுடைய பலிகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் ஐயா. வீணான பலிகள் அல்ல, ஏதோ தேவையில்லாம தூக்கி குப்பையில போறதுக்கு அல்ல. இவ்வளவு நேரம் வந்து ஆராதிச்சீங்களே, அந்த ஆராதனைக்கு ஒரு பலன் உண்டு. ஹலலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தேவ மகிமையை காண்பீங்க. நீங்க இவ்வளவு நேரம் செய்த ஆராதனைக்கு ஒரு பலன் உண்டு, அந்த பலன் தேவனுடைய கரத்தினாலே உண்டு. அதனால தயவு செய்து ஒருவராயினும் சரி, இதுல அநேகம் பேர் இன்றைக்கு வரையில என்ன காரணத்தினாலும் எனக்கு தெரியாது, ஆனால் காலம் கூடாதா இருக்கிறத பாக்க புத்தி சொல்லுங்க. சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லி கூட்டின்னு வாங்க, அன்பா சொல்லுங்க, அரவணைச்சு சொல்லுங்க, முடிஞ்சா கட்டி பிடிச்சு அழுங்க. அவங்களோட அவங்களோட சோகம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரியா சொல்லுங்க, தேவன் உனக்கு நீதி செய்கிறவர். அப்படித்தான் அந்த 61வது வசனத்தில் சொல்லுது இல்லையா, எங்க சியோன்ல துயரப்பட்டவர்களை ஆண்டவர் சீர்படுத்துகிற தேவன். சியோன்ல துயரப்படுறவர்களை ஆண்டவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். எகிப்தில் அடிமத்தனத்தில் இருக்கிறவர்களை மாத்திரமல்ல, இங்க இருக்கிற பிரச்சனைகளையும் பாப்பா, வெளியில இருக்கிற பிரச்சனையும் பாப்பா, எல்லாருக்கும் நீதி செய்கிற தேவன். ரட்சணியம் மாத்திரமல்ல, நீதி செய்கிற தேவனும் கூட. அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஐயா. தயவு செய்து, தயவு செய்து அவர் நிமித்தம், ஏன்னா நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. நானா உங்களுக்கு சிலுவையில மறித்து நல்லா அடிக்கப்பட்டேன், உங்களுக்காக ஒரு வன்சொல் கேட்டனா இல்ல. ஆனால் அவர் உங்களுக்காக அவ்வளவுத்தையும் செய்திருக்கிறார், அவர் உங்களுக்காக அவ்வளவுத்தையும் அனுபவித்திருக்கிறார், உத்தரித்திருக்கிறார். தயவு செய்து நீங்க அவருக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் அவருடைய சமூகத்தை தேடுகிறது. மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எப்படி அந்த நல்ல பங்கு? அவருடைய பாதம் தெரிந்து கொள்றதா நல்ல பங்கு இல்லையா? ஜப வீடு, அந்த ஜப வீடு இங்க வரணும். நீங்க எல்லாரும் வந்து உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய குறைகளை தன்னிடத்துல சொல்லுங்க, ஏனென்றால் அவைகளை தீர்க்கிறக்கத்தான் அவர் இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஒரு விசேஷத்தை, ஒரு நன்மையான ஈவை கொடுக்கிறதுக்காக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க வரேன்னு சொல்லி சொன்னால் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. தயவு செய்து, தயவு செய்து பலன் கொள்ளுங்க. எல்லா நாள்லயும் எங்களுக்கு பலன் இருக்கு இல்லையா? இந்த ஓய்வு நாள்லயும் எங்களுக்கு பலன் உண்டு ஐயா. இன்னும் சொல்ல போனால் அசுர பலன் எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் அவர் எங்களை விருட்சங்களாக உண்டிருக்கிறார். அவருடைய பலத்தினாலே விருட்சங்களாய் நானும் நீங்களும் நாட்டப்பட்டிருக்கோம். எந்த புயலும் எங்களை அசைக்கிறது இல்ல. நாங்கள் அநேகம் பேருக்கு நிழல் கொடுக்கிற ஒரு சரணாலயங்களாய் இருக்க வேண்டும். விளங்கிக் கொள்ளுங்க. புது வருஷத்துல புது ஆசீர்வாதங்கள் வருது, வாக்கு தத்தங்கள் வருது. தயவு செய்து அதை உங்களோட கேடயங்களாயும் உங்களோட பட்டயங்களாயும் எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை இந்த 2017 சுதந்திரித்தோம் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறவர்களாய் தயவு செய்து ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுவோம். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்குள்ளே இந்த வசனத்துக்காக ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, தேவரே, நான் மாம்சத்திலே பலவீனனானாலும் கர்த்தாவே நீர் எனக்காக உலகத்தை ஜெயித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஜெயித்த அந்த ஜெயத்தை நான் உம்முடைய நாமத்திலே எடுத்துக்கொள்கிறேன் சுவாமி. விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து ஜபத்திலே அதை எடுத்துக்கொள்கிறேன், அறிக்கை செய்கிறதிலே அதை எடுத்துக்கொள்கிறேன், வேத வாசிக்கிறதிலே அதை எடுத்துக்கொள்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இவ்வண்ணமாய் தன்னுடைய இருதயத்திலே தேவனை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தாவை உம்மை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.
அல்லேலூயா. இந்த வேளையிலே நம்மத்திலே பாஸ்டர் தங்கராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு சில வார்த்தைகளை அவங்களோட முடிந்த வயதுக்கு, அவருடைய முடிந்த நாட்களுக்கு, அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நடந்த காரியத்திலே நம்மளை அவர்கள் இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லையா? ஆகினாலே பாச தங்கராஜ் அவர்கள் தயவு செய்து முன்னுக்கு வாருங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேப்பமா. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆகவே வார்த்தை கவனமாக கேளுங்க. இதுவரைக்கும் நாங்கள் 3 பேர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறோம். தயவு செய்து இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷத்துக்கு அது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். ஹாலலூயா, ஹாலலூயா,
ஹலலூயா. சொல்லுங்க ஹலலூயா. இன்னொரு தடவை சொல்லுங்க ஹலலூயா. இந்த நடுராத்திரி வேளையில எல்லாரும் ஒரு தூக்கத்துக்குள்ளே கடந்து செல்கின்ற இந்த நாட்களிலே விசேஷமா இந்த இடத்துல நடந்த சிறுபிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹலலூயா. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஹலலூயா. இந்த புதிய ஆண்டிலே உங்கள் மத்தியிலே தேவ ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக எதிர்பாராத விதமாக இந்த இடத்துல இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் சகோதரன் அழைத்தார்கள். நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு தேவன் அனுப்புகிற பொழுது அங்கே ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். லூக்கா 12:49 எடுத்தவர்கள் வாசியுங்க.
பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இதோ இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இதோ இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட இந்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜேசப்பா, உடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வந்ததுக்காக சோத்திரம். உடைய சமூகத்திலே நீ நடத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக கோடி கோடி சோத்திரம். தேவரீர், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை இந்த பிள்ளைகள் மத்தியிலே போடுகிறீராக. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த இடத்திலிருந்து இவர்கள் புறப்பட்டு சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரும் அக்கினி பிளம்பாக, அக்கினி ஜுவாலைகளாக, அக்கினி பொறிகளாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக இந்த வேலை ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான அக்கினியை குறித்து நாம் கடந்த காலங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பூமியில இருந்து எரிகிற அக்கினியினாலே நடக்கிற சம்பவங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது பேசப்படுகிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. அதை நாம் ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் வேண்டும். எங்களில் இருக்கிற பாவ அழுக்குகள் சுட்டரிக்கப்பட வேண்டும். புதிய ஆண்டிலே புதிய கிருபை, புதிய சமாதானம், புதிய செழிப்பு, புதிய சுகவாழ்வு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆகையினாலே இந்த அக்கினி ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றையாக வேண்டும். வரப்போகிற நாட்கள், இந்த நான் கடந்து செல்லப்போகிற நேரங்கள், அது உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வருடம் வருடமாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளும் இயேசு இந்த பூமியிலே வந்தது பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார், நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார், சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லும்படியாக வந்தார். இந்த நாளும் அது மட்டுமல்ல, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே அது பற்றி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அக்கினி உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம், உங்களிலே ஒரு மாற்றம், உங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு மாற்றம், உங்களுடைய சந்ததியிலே ஒரு மாற்றம், நீங்கள் வாழுகிற ஜீவிக்கிற கிராமத்திலே ஒரு மாற்றம், தேசத்திலே ஒரு மாற்றம், நீங்கள் கடந்து செல்லுகிற தேசம் எல்லாம் ஒரு மாற்றம். ஆண்டவர் அதற்காகத்தான் சொன்னால், பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினி நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது முதலாவது உங்களுடைய பாவங்கள், இந்த நாளும் பாவ அழுக்குகள் சுட்டரிக்கப்படுகிறது. உங்களை இருக்கிற சாபங்கள் உங்களை விட்டு நீங்குகிறது. உங்களுடைய சந்ததியாய் வந்த சாப ரோகங்கள் உங்களுடைய சரீரங்களை விட்டு விலகி போகிறது. அக்கினி உங்களை பற்றி எரிகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றம் உண்டாகிறதாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? இந்த அக்கினியை இந்த ராத்திரி வேளையில நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். கடந்து புதிய ஆண்டில நீங்கள் கடந்து இந்த பூமியை விட்டு, இந்த இடத்தை விட்டு செல்லுகிற பொழுது இந்த அக்கினி உங்களை பற்றி எரிய வைத்து அக்கினி ஜுவாலைகளாக, அக்கினி பிளம்பாக, அக்கினி பொறிகளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அற்பமான ஒரு மனுஷன், அற்பமான ஒரு உலகத்தாலே தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், இந்த அக்னி ஜுவாலை பொறி என்னிலே பட்டபடியால் இன்றைக்கு அநேகருக்கு இந்த அக்னியை குறித்து சொல்லுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்பதனாலே இந்த அக்னியை இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டே கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜீவிக்க வேண்டிய ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்கள், உங்களுடைய சந்ததி சந்தானம் முழுவதும் செழிப்பாய் வாழ வேண்டியவர்கள்,
நீங்கள் வியாதியஸ்தர்களாகவோ, தொல்லையுடையவர்களாகவோ, பாதிக்கப்பட்டவர்களாகவோ, சாபம் நிறைந்தவர்களாகவோ இருக்க முடியாது. லேவியராக 6:13 சொல்கிறது, வாசிங்க. நான் விரைவாக கடந்து செல்கிறேன், எனக்கு தரப்பட்ட நேரம் மிக குறைவு, அதனாலே விரைவாக இந்த வசனத்தை வாசிங்க.
பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது.
பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி அவிந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த பலிபீடம் எங்க இருக்கிறது? உங்களுடைய சரீரங்கள் தான் பலிபீடம், உங்களுடைய இருதயங்கள் தான் பலிபீடம். இந்த அக்கினி உங்களுடைய சரீரத்தை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் துதி ஜபம், எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம், எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை எரிந்து கொண்டிருக்க வேண்டும். சத்துரு, சாத்தான், பிசாசு உங்களை தொட முடியாது. அமைன் சொல்லுவோமா? எந்த பிரச்சனைகளும் உங்களை அணுக முடியாது. வரப்போற நாட்கள் இந்த அக்கினியை நீங்கள் பெற்று செல்லுகிற பொழுது உங்களை இதுவரை தொடர்ந்து வந்த சாப ரோகங்கள், சாபத்துக்கு ஈடான காரியங்கள், உங்களுடைய குடும்பங்களை சூண்டுள்ள பாவ சாபங்கள் நீங்குகிறது. அக்கினி உங்களை எரிகிற பொழுது உங்கள் குடும்பத்திலே முதலாவது மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். கடந்து பல வருடங்களாக பல காரியங்களுக்கு செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பல காரியங்கள் கைகூடாத சூழ்நிலையில இந்த வருடமாவது நடக்குமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு தடைகளை ஆண்டவர் முறிக்க விரும்புகிறார். என்ன தடை? லேவியராக 6:9-10-11 வாசிங்க.
நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியக்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் எல்லடையை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கலக்கி வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன்.
ஆமென், ஆமென். இங்கே ஆசாரியன் தன் சணநூல் அங்கியை தரித்து தன் சணநூல் ஜல்லடத்தை அறையிலே போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்னியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தை பக்கத்திலே கொட்ட வேண்டும். சர்வாங்க பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்திலே பக்கத்திலே கொட்ட வேண்டும். பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, இந்த அக்கினியை பெற்றுக் கொள்ளவில்லை, இதற்கு பலவிதமான தடைகள் இருக்கிறது. இங்கே வேதம் என்ன சொல்கிறது, நமக்கு எதை கற்றுத் தருகிறது என்று சொன்னால், ஆசாரியன் பலிபீடத்திலே எரிந்த அக்கினியின் சாம்பலை பலிபீடத்துக்கு பக்கத்திலே கொட்ட வேண்டும். முதலாவது இருந்த சாம்பல் யார்? நீங்கள் தான். நீங்கள் சாம்பலாக வேண்டும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சாம்பலாகாதபடி, சாம்பல் பெறுமதி இல்லாதது. சாம்பலை நம்முடைய தேசங்களிலே வேலிக்கரையிலே ஒட்டுவார்கள். சாம்பலே புல்லு முளைக்காது. சாம்பல் வேலியரங்களிலே கொண்டு போய் கொட்டப்படுகிற ஒன்றுக்கும் உறவாத ஒரு பொருள். ஆகையினாலே நீ முதலாவது பலிபீடத்துக்கு பக்கத்திலே சாம்பலாக வேண்டும். ஒன்றும் இல்லை, பெருமதியத்தொரு மனுஷனாக மாற வேண்டும். கடந்த வருடம் முழுவதும் நீ பெருமதி உள்ளவனாக இருந்திருக்கிறாய் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ முதலாவது சாம்பலாக வேண்டும். சாம்பலாகவும் பெருமதி இல்லாதாள் இன்னைக்கு அநேகர் மேட்டுமை, அநேகர் அகந்தை. என்னை விட ஆடில்லை என்று அநேக மேட்டுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை விட உயர்ந்தவன் இல்லை, உயர்ந்த ஜாதி இல்லை, உயர்ந்த குடும்பம் இல்லை, உயர்ந்த பணக்காரன் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் மேட்டுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய தேசத்துக்கு அழிவு. அல்லேலூயா. முதலாவது நீங்கள் சாம்பலாக வேண்டும், சாம்பலாக வேண்டும். பலிபீடத்துக்கு பக்கத்திலே சபையிலே முதலாவது நீ ஒன்றும் இல்லை, மேட்டுமை இல்லை, அகந்தை இல்லை, மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் இல்லை, நான் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் என்று நீ சாம்பல் என்று பலிபீடத்தில் கொட்டப்பட்டால் கர்த்தர் திரும்பமாக உன்னை பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாம்பலாக போகிறீர்கள்? ஹல்லேலூயா. சாம்பல் என்றால் எல்லாருக்கும் பயம், ஒன்றும் இல்லை, என்னிலே ஒன்றும் இல்லை, என்னுடைய அந்தஸ்தும் இல்லை, படிப்பும் இல்லை, உயர்ந்த ஜாதியும் இல்லை, நான் பெரியவனும் இல்லை, பணக்காரனும் இல்லை, பெரிய பெரிய உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்துகிற பொழுது, சாம்பலாக சபையிலே மாறுகிற பொழுது, இந்த சாம்பலை எடுத்து சுத்தமான பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்தை கொண்டு போய் கொட்ட கடவன். இது யார் கொட்ட வேண்டும்? ஆசாரியன் கொண்டு போய் கொட்ட வேண்டும். ஹல்லேலூயா. சபையை நடத்துகிற ஆசாரியன் முதலாவது உன்னை ஒரு சாட்சி உள்ள ஒரு மண் என்று சபையிலே சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் போற இடத்தை சொல்ல வேண்டும். இந்த வெளியிலே கொட்டப்பட்ட சாம்பல் உண்மையாய் கத்தருக்கு பிரியமான ஒரு ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இந்த சபையிலே பேசுகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக எச்சரிப்போடு கூட இந்த இடத்தை போடுவதற்காகத்தான் இந்த அடிமை இந்த இடத்திலே வந்தேன். ஒரு காலத்திலே தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு காலத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், குடும்பத்தாலே உதவாக்கர் என்று தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், இன்றைக்கு தேசங்களிலே எதிர்த்த ஜனங்கள், என் சந்ததியே நான் சாம்பல் என்று அறிக்கை செய்தபோது இன்றைக்கு இந்த சாம்பல்ல இருக்கிற மகிமையை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நைனாதீவிலே, நைனாதீவிலே இந்துக்கள் வாழ்கின்ற தேசத்திலே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்கின்ற, இந்துக்கள் வாழ்கின்ற தேசத்திலே சாம்பலாக சாட்டி சொன்ன பொழுது ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்க வாசல் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முதலாவது சாம்பலாக வேண்டும். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க, இந்த இடத்துல ஒரு முடிவு எடுங்க. நான் பெருமை உள்ள ஒரு மனுஷன் அல்ல, ஒரு உயர்ந்த ஜாதி அல்ல, உயர்ந்த அந்தஸ்துடைய அல்ல, பெரிய குடும்பத்தனம் அல்ல, பெரிய பணக்காரன் அல்ல. இதனாலும் ஆண்டவர் உங்களை ஒரு சாம்பலாக பலிபீடத்தை கொட்டக்கூடிய சாம்பலாக மாற்றுகிற பொழுது உங்களை கொண்டு உங்களை அயல் குடும்பம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய போகிற தேசம், நீங்க கடந்து செல்கிற தேசங்கள் எல்லாம் அக்கினி ஜுவாலைகளாக்கி, உங்களை கொண்டு அக்கினி பிளம்பாக்கி, உங்களை ஒரு அக்கினி பொறிகளாக்கி, இந்த நாளும் உங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு எழுப்புதலையும், உங்களுடைய ஆத்தும ஆதாயத்தின் பணியிலே ஒரு எழுப்புதலையும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாம்பலாக போகிறீர்கள்? கையோத்தின் கண்களை மூடும், நான் ஜெபம் பண்ண போகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல எனக்கு மேட்டுமை இல்லை, பெருமை இல்லை, அகந்தை இல்லை, உயர்ந்தவன் அல்ல, தாண்டவனும் அல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு சாம்பல் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது கடந்து செல்ல போகிற நிமிஷம் உங்களை ஒரு அக்கினி ஜுவாலைகளாக, அக்கினி பொறிகளாக ஆண்டவர் மாற்றுவார். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நீர் அனுப்பின வார்த்தை இந்த இடத்தில் பேசியிருக்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது கச்சி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னதும் லேவியர் ஆகம் 6:9-10 சொன்னதன்படி பலிபீடத்திலே கொட்டப்பட்ட ஒரு சாம்பலாக நான் மாற வேண்டும். முதலாவது சபையிலே சாட்சியாக மாற வேண்டும். சபையிலே உண்மை உள்ள ஒரு சாட்சியாக, பெருமை அகந்தே அகங்காரன் நான் என்ற ஆணவம், என்னை விட பெரியவன் இல்லை, என்னை விட பிரசங்கி இல்லை, என்னை விட பாடகன் இல்லை என்ற அகந்தையான காரியங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் விட்டும் விலகட்டும். சாம்பலாக நீ பயன்படுத்துகிற ஒரு சாம்பலாக, பிரயோஜனம் உள்ள ஒரு சாம்பலாக இந்த பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டும். முதலாவது சபையிலே வர வேண்டும். இந்த சபையிலே வருகிற பொழுது ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கடந்து செல்லும். குடும்பங்களே வருகிற பொழுது அயல் குடும்பங்களுக்கு அது கடந்து செல்லும். அயல் குடும்பங்களே வருகிற பொழுது அது அந்த தேசம் முழுவதும் கடந்து செல்லும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாடு நீர் காண்கிறவராயிருக்கிறேன், தன்னை தாட்டுகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இந்த நாளும் மிகுதியான வேலைகளை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். சாம்பல் என்னிலே ஒன்றுமில்லை, நான் சபையிலும் சாம்பல், வெளியிலே கொண்டு போய் கொட்டப்பட்டாலும் சாம்பல் என்று பெருமதி இல்லாத ஒரு மனுஷன். ஆகையினாலே தேவரீர் என்ன நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ தேவரீர் இந்த கரங்களை ஆசீர்வதி, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. புதிய ஆண்டிலே இவர்கள் எழுந்து பிரகாசித்து இந்த நாளும் அக்கினி ஜுவாலைகளாக மாறி அக்கினி பிளம்புகளாக மாறி அக்கினி பொறிகளாக பறந்து சென்று உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை பரப்புகிற ஒரு கூட்டமாக, சபையாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். உம்முடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஒரு வசனத்தை வாசிக்க, நீதிபதிகள் 3:5-6 சீக்கிரம் வருகப்படி. நீதிபதிகள் 3:5-6.
உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார்.
உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நாம் ஒரு வருஷத்தை முடித்து இன்னொரு வருஷத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வருஷம் மறைந்தது, இன்னொரு வருஷம் உதயமாக இருக்கிறது. போன வருஷம் சரித்திரமாக இருக்கிறது, இந்த வருஷம் நமக்கு முன்பாக சவாலாக இருக்கிறது. இப்ப பெரும்பாலும் நமக்குள்ள என்ன எண்ணம் இருக்கும், இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் என் குடும்பத்துக்கு எப்படி இருக்குமோ என்று நாம நினைக்கிறோம். தப்பில்லை. ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்ப வாழ்வு எப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிகிறதுக்கு சாதன காரணத்தில் போறார்கள், சோதன காரணத்தில் போறார்கள். அந்த சாத்திரம் இந்த சாத்திரம் சொல்லி அறிவு படைத்த மனிதர்கள், படித்தவர்கள் கூட சாத்திர காட்டத்தில் சோதனை காட்டத்தில் போறது நாம் பார்க்க கொடுக்கிறோம். எனக்கு அறிவு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் வருஷத்தை நன்மையால முடிசூட்டுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்க போகுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு முழுவதையும் தனது கரத்தில் வைத்திருக்கிற நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்கிறபடியால் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மோடு வரணும். என் மனதில் இருந்து நான் சொல்லுவேன் என்று சொன்னால், கர்த்தரின் முன்பாக இந்த ஆண்டு முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு வரணும். நாம் கர்த்தரோடு நடக்கணும். தேவனோடு நாம் நடக்க உடம்பாக இருந்தால், கர்த்தர் நம்மோடு வர உடம்பாக இருந்தால், தேவ வழிகளில் நாம் நடக்கணும். தேவனுடைய வசனங்களை நாம் கவனித்து பார்க்கணும். ஆசீர்வாதங்கள் உண்டு, அதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நிபந்தனைகளை பின்பற்றித்தான் வரும் என்பதை நம்முடைய மனதில் நாம் வைத்திருக்கணும். இங்கே நீங்க பார்த்தீர்கள் இருந்தால், ஒரு சுய புத்தியின் மேல் சாயாது, உன் மொழி இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்புகிறாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் பாதையை தேவன் செம்மைப்படுத்த வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமாக இருந்தால், தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாக இருந்தால், சுய புத்தி மேலே நாம் சாயக்கூடாது. நான் சொல்றது தயவு, இந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணினா பிள்ளைகளை தொட்டில போட்டு தாளாட்டுறது போல இருக்கும். சிலருடைய கண்களில் செவ்வாடை தீர்றது போல தோடுது. நான் அதை மனதில் வச்சிருக்கிறேன். ஆகவே தான் சீக்கிரம் முடிகிறேன். எனக்கு அனுமான தேவன பிள்ளைகளே, எப்பொழுதும் ஆசீர்வாதம் தேவனுடைய நிபந்தனைகளை பின்படித்தான் வரும். ஆகவே இங்கே நாம பார்க்கிறோம், இந்த வசனம் சொல்றது உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் செவ்வாய்ப்படுத்த முதலாவது சுய புத்தியில சாஜிடக்கூடாது. நாம் எல்லாருக்கும் வருகிற ஒரு பெரிய சோதனை அது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தையும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை பரிவர்ஷங்கள் ஆயிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு, ஒரு காரியம் தெரியுவ, ரட்சிக்கப்பட்டவர்களும் சுய புத்தியின்படி நடக்கிறதுக்கு இடம் உண்டு. பட் ரோமர்ல 8:14 வசனத்தில் நாம் என்று வாசிக்கிறோம், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆண்டு சுய புத்தியின்படி நடவாமல், சொந்த புத்தியில நடவாமல், உலகத்தில் இருக்கிறவங்க படித்தவரும் சரி படிக்காதவரும் சரி சுய புத்தியில வாழ்றாங்க, சொந்த புத்தியை நம்புறாங்க, அதுதான் என்று வாழ்றாங்க. ஏன்னா அறிவு பெருகி போய்விட்ட காலம் இது. இது இப்படி இருக்க இந்த 2017 பயங்கரமான பல சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றதை நேற்று பார்த்து அசந்து போனேன். இந்த ஆண்டு பல இயற்கை அழிவுகள் நடக்கும் என்று சொல்லியும், இந்த ஆண்டு யுத்த மேகம் சூழக்கூடிய சூழ்நிலை உண்டென்றும் அரசியல் வியாக்கியானர்களும் விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்கிறது நெட்டில் பார்த்து படித்து ஒரு கடன் நான் யோசித்தேன். We don't know what will happen in this present year. ஆகவே இந்த கருமான தேவன பிள்ளைகளே, நாம் வாழ்கிற வாழ்க்கையும் நிரந்தரப்பட்டது, இந்த உலகமும் நிரந்தரப்பட்டது. எந்த நேரத்தில் எது நடந்தாலும் என்ன, நாம் தேவனோடு நடக்கணும், தேவன் நம்மோடு நடக்கணும். ஆகவே இந்த கருமான தேவன பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரோடு நடக்கணும், தேவனோடு நடக்கணும், சுய புத்தியில சாஞ்சிடாதீங்க. எனக்கு சேர்த்துதான் சொல்றேன், நாம சொந்த புத்தி எப்பயும் நமக்குள்ள குரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா சொந்த புத்தியில நாம நடப்புமாக இருந்தால், சுய புத்தியின்படி நாம வாழ்வுமாக இருந்தால், தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே கிரிய செய்யாது, செயல்படாது. தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாட்ட, நம்முடைய சொந்த புத்தி நமக்கு ஒரு பெரிய தடையா இருப்பக்கூடாது. ஆகவே சுய புத்தியில சாஞ்சிடாமல் முழு இறுதியத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். பீப்பிள் லிசன் டு மீ பிளீஸ். நீ இந்த ஆண்டு என்ன செய்தார், தம்பி தங்கச்சி அண்ணமாரே ஐயாமாரே அக்காமாரே என்ன உன்னுடைய வாழ்வில் செய்தால், கர்த்தரை நினைத்துக்கொள். யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தப்படுத்துறது நம்முடைய பொறுப்பு, செயல்படுறது நம்முடைய பொறுப்பு தான். ஆனால் ஜெயம், ஜெயமோ ஜெயமோ அது தேவனிடத்தில் தான் வரும். இதை நீ நம்புவாயா, இதை நீ விசுவாசிப்பாயா? அப்படியான சொந்த புத்தியை வெண்டிடு, தேவனிடத்தில் டிபெண்ட் பண்ண பழகிக்கொள், ஆண்டவரிடத்தில் சாய்ந்து கொள்ள பழகிக்கொள். ஆகவே சுய புத்தியில சாஞ்சிடாமல் முழு இறுதியத்தோடு கர்த்தருமே நம்பிக்கை இருந்து, நீங்க என்ன செய்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்தாலும் அவரை நினைத்துக்கொள், அவரை முன்னுக்குவாய். கருமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பாதைகளை உன் வழிகளை தேவன் செவ்வியாக்குவார். இந்த ஆண்டை தேவன் நன்மையால முடி சூட்டுவார். உடைய வாழ்விலே என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்முடைய வாழ்விலே என்ன நடந்தாலும் எது நடக்காட்டாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்க ஒவ்வொருவரும் தேவனோடு நடக்கணும், ஆண்டவரோடு நெருங்கணும், தேவ ஆசீர்வாதம் பெற்று வாழணும். ஆகவே சுய புத்தில சாஞ்சிடாதேங்க, முழு இருதத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை இறந்து வழிகளெல்லாம் அவர் நினைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது தேவன் உங்களுடைய பாதைகளை செம்மையா கூடுதலான எல்லாவற்றையும் அவர் செம்மையாக்குவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையான ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக மட்டுமில்லை, தேவனோடு நடக்கிற ஆண்டாய், தேவனோடு சஞ்சரிக்கிற ஆண்டாய், முதலாவது தேவனே உங்களுடைய ராஜ்யத்தில் தேடுகிற ஆண்டாக இருக்கணும் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாசிக்கிறேன். அப்படியா உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய 40 பயமுண்டாட்டும். இவர் வசனத்தை பார்த்து நம்ம பிடிக்கும். கலாத்தியர், கலாத்தியர்களை நிருபம் 2 பிளீஸ் கம்பீத் மீ குயிக்லி 2 அதுல 9-10 வசனத்திற்கு சீக்கிரம் படிங்க. கலாத்தியர் 2:9-10 வசனம் நான் முடிக்கிறேன்,
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் ஏவாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியோகிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமான காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு உயிருள்ள சபை, ஒரு தேவன் விரும்புகிற ஒரு சபையில இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காரியங்கள், ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், ரெண்டாவது தரித்திரர் நினைந்து கொள்ளணும். இந்த ரெண்டு காரியங்களும் சபைக்கு கண்கள் போல இருக்கு. அது தேவனுக்கு பிரியமடைஞ்சு பாருங்க, அப்போஸ்தல காலத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு வலது கை கொடுத்திருக்க. அது மாத்திரமல்ல, அதே இடத்துல தரித்திரரை இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிற அதே நேரத்தில் தரித்திரையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தலையாகிய சத்தியம். இதை சபை நழுவ விடக்கூடாது, இதை நாம கீப் பண்ணிட்டே ஆகணும். எனக்கு அறிவிப்பானவர்களே, த மிஷன் இஸ் அவர் விஷன், ஓ த விஷன் இஸ் அவர் மிஷன். சோ சபைக்கு தரிசனம் இருக்கணும் பாருங்க. சோ அந்த தரிசனம் சபை தரிசனம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதும், தரித்திரருக்கு உதவி செய்யறதும் கிருபையின் ஆலயத்துக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தரிசனமாகும். ஆகவே எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றவர்களாக பார்த்துறவில்ல, தரித்திரரை இணைந்து கொண்டவர்களாக நாம் இருக்கணும். இந்த ரெண்டையும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்கள் மனதில் போடணும் என்று ஆண்டவருக்குள்ள நான் விரும்புகிறேன். இதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இலங்கையில போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும், அங்கு இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யறதும், நீங்கள் உங்க சார்பில் நீங்கள் கொடுக்கிற பணங்களையும் உங்களுடைய ஜபத்திலையும் அந்த தேசத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். தேவன் அதை அறிவாரு. இந்த தரிசனத்தை நாம் தொடர்ந்து கீப் பண்ணணும். இது ஒவ்வொருடைய இறுதித்திலும் அது அந்த அந்த பாரம் வரணும். நாம் இருக்க போறது கொஞ்ச நாட்கள் தான். ஆகவே நாம் வாழ்ந்து விட்டால் மாத்திரம் போதாது. நாலு சுவருக்குள்ள நின்று ஏசப்பா தோத்திரப்பட்டு பாட்டு பாடி அவரை மகப்படுத்துறது நல்லது. அதோடு மாத்திரமல்ல, அதற்காக ஆண்டவர் நம்மை சபையாக கொண்டு வரல. நாம் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஏழைகளுக்கு தரித்திரருக்கு உதவி செய்யவும், நம்ம சபையில் இருக்கிற ஒருவரும் மறவாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி நாம் செய்வோமாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்திலும் சுவிசேஷத்தை சொல்லணும், அதே நேரத்தில் ஏழைகளுக்கு தரித்திரருக்கு உதவி செய்யணும். இந்த ரெண்டு காரியமும் ரெண்டு சத்தியமும் ரெண்டு நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். ஏதோ ஒரு சிலருக்குள்ள மாத்திரம் இல்லை, எல்லாருக்குள்ளும் தனிப்பட்ட விதத்தில் நான் யாருக்காவது ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், யாருக்காவது ஒருவருக்கு நற்செய்தியை நான் சொல்லணும். சபை என்ன பாரப்படுத்தினாலும் சரி, சபை என்ன உற்சாகப்படுத்தாவிட்டாலும் சரி, எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் சரி, என்னால் முடிந்த அளவுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். பரலோகத்தில் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே சபை எனக்கு உதவி செய்யல, அவர் எனக்கு உதவி செய்யல, இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆகவே நான் சுவிசேஷத்தை சொல்லல என்று நாம் அங்கு போய் ஆண்டவருக்கு நொண்டி சாட்டி சொல்லல. ஆகவே இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இதை நம் எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. அதே நேரத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு தரித்திரருக்கு நாம் உதவி செய்யணும். நம் தேசத்தில் ஏராளம் ஏழைகள் இருக்கிறார்கள். இந்த மலைநாட்டு பக்கம் போய் பார்த்தால் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்க அவருடைய வாழ்க்கை. ஆகவே நம்மளை முடிந்த உதவியை அவளை செய்வோம். உங்களுடைய கணக்கு பரலோகத்தில் அதிகமாக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். பொதுவாக புது வருஷப்படி சொன்னால் தீர்மானங்கள் எடுப்பாங்க. சோ தீர்மானத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே பழையவைகள் ஒழிந்து போகட்டும். இது புது வருஷம். பழைய பாவ பழக்கங்கள், பழைய தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், செயல்கள் எல்லாம் பழைய வருஷத்தோடு போகட்டும். இது புது வருஷம் நமக்கு முன்பாக. நான் அடிக்கடி ஒவ்வொரு முறையை சொல்றேன் தெரியுமா? இந்த 16 ஆண்டு முடிஞ்சது, 2016 முடிஞ்சது. ஆனால் 2016 ஆண்டிலே நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்களை செய்யாமல் விட்டுருக்கிறோம். இப்ப ஆண்டவரே என்னை மன்னியும், நான் எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடியவர்களை செய்யாமல் விட்டிருக்கிறேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன் என்று சொல்லியெல்லாம் நாம் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் கேட்போமாக இருந்தால் கர்த்தர் நம்மை மன்னிப்பார், சந்தேகம் இல்லை. ஆனால் 2016 ஆண்டு திரும்ப ஒரு தடவை நமக்கு தரவே முடியாது. கடந்த ஆண்டு கடந்ததுதான், போன ஆண்டு போயிட்டது. ஒரு ஆண்டு போனா ஒரு வயசும் போகுது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டு குறையுது. எவ்வளவு காலம் நாம இருக்க போறோம்? நம்முடைய பிறந்த நாள் நமக்கு தெரியும், நம்முடைய இறந்த நாள் மறைவாகவே, தேவன் அதை மறைவாகவே வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு தெரியாது எப்போ நம்முடைய முடிவுகள் சொல்லி. ஆகவே கரிமண தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம உணர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம வாழ்ந்து நம்முடைய காலத்தை நாம பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆகவே சுவிசேஷத்தை சொல்லவும் கருத்தில் நினைக்கவும் நாம மறவாதிருப்போம். அப்படி செய்தால் தேவன் நம்மளே பிரியமா இருப்பார். இந்த தரிசனம், இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ் கிருபை நடத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிலே உள்ளங்களிலும் ஆழமாக அதிகமாக பதிய பண்ணும் என்று ஆண்டவருக்குள் நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லோரும் எழுதிப்போம்.